அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும், அவனால் விளக்கப்பட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட அனைத்து வகையான பாவங்களை விட்டும் விளக்கல்களை விட்டும் தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் செய்து கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை பல வகையான விதத்தில் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான். பல வகையான நெருக்கடிகளுக்கு நாங்கள் முகம் கொடுத்துக் கொண்டே இருக்கின்றோம். ஒரு புறத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிக தெளிவாக சொல்லிவிட்டான், சுவர்க்கத்துக்கு நீங்கள் ரொம்ப லேசாக சிரமப்படாமல் கஷ்டப்படாமல் அவதிப்படாமல் சுவர்க்கம் போகலாம் என்று நினைக்கிறீர்களா? சுவர்க்கத்துக்கு அப்படி போக முடியாது. சுவர்க்கத்துக்கு போவதற்கு முன்னால் பல வகையான நெருக்கடிகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். உங்களை சோதிப்பேன், உங்களுக்கு நெருக்கடிகளை தருவேன், உங்களுக்கு இன்னல்களை ஏற்படுத்துவேன். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் கௌஃபி வல் ஜூஇ வநக்ஸின் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷ்ஷிரிஸ் ஸாபிரீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா மிகவும் அருமையாக எப்படியெல்லாம் சோதிப்பேன், பசியை கொண்டு சோதிப்பேன், வபாத்துக்களை மௌத்துக்களை கொண்டு சோதிப்பேன், குறைபாடுகளை கொண்டு சோதிப்பேன், பயத்தை கொண்டு சோதிப்பேன், இப்படியாக பல வகையான சோதனைகளை பற்றி குர்ஆன் எங்களுக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டே இருக்கிறது. கொண்டே எங்களை அல்லாஹ் சோதிக்கிறான். எதற்கு தெரியுமா? எங்களுடைய தரஜாக்களை அந்தஸ்தை உயர்த்துவதற்காக வேண்டும். சமீபத்தில் ஒரு பள்ளிவாசலில் நடந்த சம்பவம் நம் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுடைய வீட்டை நாடி தொழுகைக்காக வேண்டி வந்தவர்கள் குடும்பத்துக்கு வந்து சேருவோம், சாப்பாட்டுக்கு வருவோம், குழந்தைகள் பாடசாலைக்கு வந்து விடுவார்கள், அவர்களுடன் உட்கார்ந்து சாப்பிடுவோம் என்று சொல்லியெல்லாம் கனவு கண்டு கொண்டு பள்ளிக்கு வந்தவர்கள் ஒரு வார காலத்துக்கு பிறகு ஜனாதாக்களாக வீட்டுக்கு போனார்கள். அந்த காட்சிகளை எல்லாம் நாங்கள் பார்த்தோம், கண்டோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, தயவு செய்து இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒரு படமாக பார்க்க வேண்டாம். ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்த ஒரு படம், ஒரு பேஸ்புக்ல பார்த்த ஒரு படம், இது படம் அல்ல, இது பாடம். இது எனக்கும் உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும். உலகத்தில் எல்லாவற்றுக்கும் உத்தரவாதம் இருக்கிறது. எதையும் கடையில வாங்க போனால் எவ்வளவு காலம் கரண்டின்னு கேட்போம். சுபஹானல்லாஹ், ஒரு சகோதரர் ஒரு ஃபேன் வாங்குறாரு, கடையில் உள்ளவர் சொல்றாரு 3 வருட உத்தரவாதம் கரண்டி கார்டு இதுக்கு இருக்குது. அவர் சொல்றாரு இல்ல 5 வருஷம் வேணும் இதுக்கு சொல்லி. சரி, 5 வருஷம் இதுக்கு கரண்டி உத்தரவாதம் எழுதி கொடுத்தாரு. அந்த கடையில ஃபேன் வித்தவர் சொல்றாரு 3 நாட்களுக்கு பிறகு அவருடைய வீட்டுக்கு அவரை ஜனாதாவாக பார்க்க போனேன், தலைக்கு மேல 5 வருடத்துடைய கரண்டி ஃபேன் சுத்தி கொண்டிருக்குது. அவர் 3 நாளையிலேயே காலவதியாக இருந்தார், விட்டார். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இதை கவனத்தில் கொள்ளுங்கள், இதனை யதார்த்தமாக புரியுங்கள். உலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் இது ஒரு படம் அல்ல, இது ஒரு பாடம். எனக்கும் நடக்கலாம், எனக்கும் இதுதான், என்ன எனக்கு நடந்தாலும் இந்த குடும்பத்துக்கு என்ன நடக்கும், அதை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறான். மிக தர்மையோட சொல்லுகின்றேன், இதே மின்பரில் பல தடவைகள் சொல்லி இருக்கின்றேன். சந்தர்ப்பத்தில் அவருடைய இறுதி காலகட்டத்தில் வபாத்தை மௌத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடன் இருந்த ஒருவர் போய் அவருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து அவரை வன்மையாக அவரை மிக காரமாக அவரை சாடினார். அவர் சொன்னார், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த ஹலீஃபாக்கள் எல்லாம் தலைவர்கள் எல்லாம் அவர்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டிய ஏராளமான சொத்துக்களை விட்டுவிட்டு போனார்கள். நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வை ஒரு படமாக அல்ல, ஒரு பாடமாக பார்ப்போம். எனக்கும் ஒரு பாடம், உங்களுக்கும் ஒரு பாடம். எங்களுக்கு படிப்பினை இருக்கிறது. இட்டு கட்டப்பட்ட கதைகள் குரானை பற்றி சொல்லுகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நல்ல சில உதாரணங்களை வைத்திருக்கிறார். இவர்கள் மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு உயிருக்காக போராடிக் கொண்டிருக்கிறார். பக்கத்தில் வந்து ஒருவர் உட்கார்ந்து கொண்டு சொன்னார், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து மறைந்த மன்னர்கள், அரசர்கள், தலைவர்கள், பிரபுவர்கள் எல்லாம் தங்கள் குடும்பத்துக்காக வேண்டி, பிள்ளைகளுக்காக வேண்டி எவ்வளவோ சொத்துக்களை விட்டுவிட்டு போனார்கள். நீங்க என்ன விட்டுட்டு போறீங்க? உலமாக்கள் எழுதியிருக்கிறார்கள், அவர்கள் விட்டுவிட்டு போன சொத்துக்களை எல்லாம் அவருடைய குழந்தைகளுக்கு பங்கிட்டு கொடுப்போம் என்றிருந்தால் கொடுத்தார்கள். ஒரு குழந்தைக்கு 5 ரூபாயை விட குறைந்த பணம் தான் கிடைத்தது, வாப்பட அனந்தர சொத்து. ஆனா வாப்ப வாழ்ந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால், நாட்டில் ஜகாத்து வாங்க தகுதியான மக்கள் இருக்கவில்லை. அந்த அளவுக்கு செல்வம், அந்த அளவுக்கு செழிப்பு, அந்த அளவுக்கு ஒரு அழகான வாழ்க்கை. சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அவர் சொல்லிக்கொண்டே போறார், நீங்க ஏன் நம்முடைய குடும்பத்தை இப்படி விட்டு விட்டு போகிறீர்கள்? அல்லாஹ் எனக்கு நசீபாக்குவானாக, உங்களுக்கு நசீபாக்குவானாக, இதனை அல்லாஹ் வாழ்க்கையினுடைய பாடமாக்கி வைப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, மற்றவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி, குழந்தைகளுடைய ஃபியூச்சரை பற்றி எல்லாம் யோசித்து 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 எங்களுடைய ஃபியூச்சரை நாங்கள் மறந்து விட்டோம், எங்களை நாங்கள் மறந்து விட்டோம். குழந்தைகளுடைய எதிர்காலம் என்று சொல்லி எங்களை நாங்கள் மறந்து விட்டோம். அவர்கள் சொன்னார்கள், மரணப்படுக்கையில் படுத்துக்கொண்டு என்ன தெரியுமா சொன்னார்கள், நீங்கள் பேசி முடிச்சிட்டீர்களா, சொல்லி முடிச்சிட்டீங்களா? ஓ, சொல்லி முடிச்சுட்டேன். அதற்கு பிறகு சொன்னார், என்னுடைய குழந்தைகள் சாலிஹான நல்ல மக்களாக இருப்பாங்க என்றிருந்தால் அல்லாஹ் சொல்லிவிட்டான், அவர்களுக்கு நான் போதுமானவன் என்று சொல்லி, சாலிஹான குழந்தைகளுக்கு, சாலிஹான மக்களுக்கு அல்லாஹ் வலியாக இருக்கிறான், அல்லாஹ் கார்டியனாக இருக்கிறான். அல்லாஹ் எதனை கார்டியனாக எடுத்துக் கொண்டு விட்டானோ அதற்கு நான் ஏண்ட தலையை ஏன் போட்டு உடைக்க வேண்டும்? இல்ல, ஏண்ட புள்ள சாலிஹான மக்களாக இல்ல, ஏண்ட பிள்ளைகளுக்கு தீன் தெரியாது, ஏண்ட பிள்ளைகளுக்கு நைட் கிளப்ஸ் தான் தெரியும், ஏண்ட பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய பாவங்கள் தான் தெரியும் என்றிருந்தால் அப்படிப்பட்ட பாவிகளுக்கு நான் பணம் சேர்த்து வச்சு விட்டு போக வேண்டிய தேவை இல்லை என்று சொல்லி முட்டுப்புள்ளி வைத்தார்கள். இந்த வரலாறை எழுதிவிட்டு, இந்த வரலாறை எழுதிவிட்டு உலமாக்கள் கீழே எழுதிக்காக குறிப்பு, உமர் பின் அப்துல் அசீசுடைய வாழ்க்கையுடைய வரலாறை எழுதிவிட்டு அதற்கு கீழே அடிக்குறிப்பாக எழுதி வைத்திருக்கிறார்கள், எங்கட கண்ணால நாங்கள் கண்டோம் தமஸ்கஸ்ல யாருக்கெல்லாம் யாருடைய மாப்பா, யாருடைய தகப்பன், யாருடைய அப்பா சொத்துக்கள் சேர்த்து 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 இனி இல்லை என்ற அளவுக்கு உடைமைகளை எல்லாம் சேர்த்து வைத்தார்களோ அவர்களுடைய குழந்தைகள் வெல்ல ஒரு புடவை துண்டை விரிச்சு பள்ளி வாசலுக்கு முன்னால பிச்சை வாங்கக்கூடிய காட்சியை எங்கட கண்ணால கண்டோம். யாருடைய வாப்ப வபாத்தாகும் பொழுது 5 ரூபாய் தான் கிடைத்தது, ஒரு ஆம்பளை பிள்ளைக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு 2.5 ரூபாய் கிடைத்தது என்று சொல்ல எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவுதான் பொறுமதி சொத்து. ஆனால் பிற்காலத்தில் எங்களை கண்ணால கண்டோம், அவர்களுடைய ஜீவிய காலத்தில் அவர்களை போன்ற கொடையாளிகளை நாங்கள் காணவில்லை, கொடையாளிகளை காணவில்லை. மாறி வழங்கிக் கொண்டிருந்தார்கள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில், வீட்டை சுற்றி மக்கள் வாங்குவதற்கு நின்று கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட காட்சியை நாங்கள் கண்டோம், கொடுத்துக் கொண்டே இருந்தார்கள். ஏன் தெரியுமா காரணம்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுகின்றோம். சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் ஒரு ஆச்சரியமான சம்பவத்தை சொல்லுகிறார். இதனை ஒரு தகப்பனாக இருந்து நானும் பேசுகின்றேன், நீங்களும் தகப்பனாக இருந்து கேளுங்கள். மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஹிதர் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களையும் ஒரு இடத்துக்கு அல்லாஹ் அனுப்பி வைத்தான். ஹஜ்ரத் மூசாவுக்கு தெரியாது எங்க போறோம் என்று சொல்லி ஹிதர் அலைஹி ஸலாம் கூட்டிக் கொண்டு போனாங்க ஒரு ஊருக்கு. அந்த ஊர்ல ஒன்றும் இல்லை, அங்க ஒரு சிவர், ஒரு வால், அது உடைஞ்சி உளப்போகுது, அது டேமேஜ் ஆகி இருக்குது, அது மழை பெஞ்சிட்டா காத்தடிச்சா உடஞ்சி முழுந்துடும், அதை ரெனோவேட் பண்ண போனாங்க, புனர் நிர்மாணம் செய்ய போனாங்க.
பின்னால போறாங்க, கண்டிஷன் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க போனாங்க அந்த சுவரை கட்டுறதுக்கு. முடிச்சதுக்கு பிறகு தாற்பயம் சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. தாற்பயம் சொன்னாங்க, இந்த வாளுக்கு கீழே, இந்த சுவருக்கு கீழே ரெண்டு அனாதைகளுடைய, ரெண்டு யதீன், ரெண்டு ஆஃபன்ஸ் உடைய வெளிவுகளான பொறுமதியான சொத்துக்கள் இருக்கிறது. இந்த சொத்து அவனோட மாப்பா அலாலா சம்பாதிச்ச சொத்து. இந்த மாப்பா பிள்ளைகள் மௌத்தாகும் பொழுது அந்த சொத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வழி கிடைக்க இல்லை, ஒரு பொறுப்பான ஹராம்களால் பேணக்கூடிய யாரும் கிடைக்க இல்லை. அதனால யாழ்மா நாங்க ஹலாலா சம்பாதிச்ச என்னோட பிள்ளைக்கு நீ சேர்த்துடு யாழ்மான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அத அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க. அது புதையல், அது 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 ஒரு ரெண்டு பேருடைய புதையல் சொத்து. அத அந்த சொத்தை அல்லாஹ் பாதுகாக்கிறதுக்கு அனுப்பி வச்சது யார தெரியுமா? ஒரு ரசூலையும் ஒரு அவுலியாக அனுப்பி வைத்தார். குர்ஆன் சொல்லுது ஃபகான அபூஹுமா ஸாலிஹா. அந்த ரெண்டு யதீமுடைய கட்டித்தனம் அல்ல இது, அந்த ரெண்டு யதீமுடைய வாப்பா உம்மா ஸாலிஹான மக்களாக இருந்தாங்க. வாழ்க்கையில அல்லாஹ் எங்களை சோதிப்பார், ஆனா சோதனைக்கு பின்னால் பல வகையான கயிறுகளை வைத்திருப்பான். நாங்க நல்ல மக்களாக இருந்துட்டு அந்த சோதனைக்கு முகத்தை கொடுத்துட்டு நாங்க உலகத்தை விட்டு போனாலும் எங்களோட குழந்தைகள் சாலிஹானவர்களாக, நாங்க சாலிஹான மக்களாக இருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை பாதுகாப்பான், பொறுப்படுப்பான். அவர்கள் எங்களுக்கு போதுமானவர்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட குடும்பத்தை எனக்கு உங்களுக்கு நசீபாக்குவானா. இரண்டாவது சில சந்தர்ப்பங்கள் எல்லாம் எங்களை சோதிப்பான். எனக்கு தெரியுமா, நீங்கள் தௌபா செய்து நல்லவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் நரகத்துடைய வேதனைக்கு முன்னால், நரகத்துடைய நெருக்கடிகளுக்கு முன்னால், நரக வேதனையை சந்திப்பதற்கு முன்னால் இந்த உலக வாழ்க்கையிலேயே சில நெருக்கடிகளை நாங்கள் உங்களுக்கு தருவோம். எதுக்கு தெரியுமா? நீங்க தௌபா செய்து நல்ல மக்களாக மாற வேண்டும். லஅல்லஹும் யர்ஜிஊன், நீங்க திரும்பி வர வேண்டும். என்னிடத்தில் வந்து மண்டாடி ஹராத்துக்கு தௌபா செய்து, பாவத்துக்கு தௌபா செய்து, ஜினாவுக்கு தௌபா செய்து, பொய்க்கு தௌபா செய்து, வாக்கு மீறலுக்கு தௌபா செய்து, கண்ணால் செய்யப்பட்ட பாவங்களுக்கு தௌபா செய்து, அந்த சொத்துல செஞ்ச துரோகத்துக்கு தௌபா செய்து, அளவை நிர்வகம் செய்த பாவத்துக்கு தௌபா செய்து, அல்லாவின் பக்கமாக மீண்டு நீங்க நல்லவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களில் உங்களை நான் சோதிப்பேன். அப்படிப்பட்ட ஒரு சோதனை தான் எங்கள் நாட்டில் இப்ப மழை இல்லாத பிரச்சனை. மழை இல்லை. நேற்று பிறந்த புல்ல நாங்க செஞ்ச பாவத்தால இந்த ஃபேன் சுத்தாலத்தினால புல் அழுகுது. புல்ல நேத்து தான் பிறந்திருக்குது. பச்சிலன் பாலகன், பாவமே செய்ய இல்லை, இரக்கமான புல்ல. யாரு செஞ்ச பாவத்தால பவக்க, யாரு செஞ்ச பாவத்தால மழை இல்லை, யாரு செஞ்ச பாவத்தால தண்ணி அல்லாஹ் மழையை பெய்ய வைக்க இல்லை, அந்த மழை இல்லாத்தினால ஃபேன் சுத்ததில்லை, ஏசி வேலை செய்தில்லை. அன்புக்குரிய நண்பர்களே, அந்த ஃபேனுக்கு கீழே தூங்கின ரெண்டு வயசுக்குள்ள, ஒரு வயசுக்குள்ள புழுக்கத்தில வெக்கையில கஷ்டப்படுதுண்டா, அந்த பாவத்துக்கு யார சுமை? அல்லாஹ் இறக்க முடியவன். அல்லாஹ் சொல்றான், நீங்க ரெண்டு வகையான பாவம், தண்ணி மழை அல்லாஹுடைய அருள். அல்லாஹ் குர்ஆன்ல ரெண்டு பல இடங்கள்ல சேலஞ்ச் பண்றான். சேலஞ்ச் உலகத்தில் ரெண்டரை வீதமான மக்கள் தான், ரெண்டரை வீதம் 25 இல்ல, ரெண்டரை வீதமான மக்கள் தான் குடிப்பதற்கு பொருத்தமான தண்ணி குடிக்கிறாங்க. 75 அதாவது 97 வீதமான மக்கள் குடிக்கிற தண்ணி அது உடம்புக்கு ஆரோக்கியமான தண்ணி அல்ல. அந்த தண்ணி அவர்களுக்கு பல வகையான உடம்புல நோய்களையும் பல வகையான டிசீஸை ஏற்படுத்துது என்று சொல்லி இன்றைக்கு உலகம் பேசிக் கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்காவிலையும், ஆப்பிரிக்காவுக்கு போக தேவையில்லை, எங்க நாட்டில் கூட பல சில ஊர்களுக்கு போனா அந்த ஊர்ல பல 100 பேர் இருக்கிறாங்க கிட்னி பாதிப்பு. 12 வயசு புள்ள 2 கிட்னியும் இல்லாம அந்த புள்ளைக்கு கிட்னி டிரான்ஸ்பர் பண்றதுக்கு ஃபண்ட்ரேஸ் பண்றாங்க. என்ன காரணம் என்றால் குடிச்ச தண்ணி. அல்லாஹ் கேட்கிறான், குடிக்கிற தண்ணிய பார்க்க கூடாதா? நீங்க கொஞ்சம் கையில் எடுத்து யோசிங்க பார்ப்போம், இந்த தண்ணி இல்லத்து எப்படி இருக்கும், என்ன செய்ய போறீங்க, கொண்டு வரலாமா, வாங்கிடுமா காசு கொடுத்து? நீங்களா மழையாக பெய்ய வைக்கிறீங்க, நாங்க பெய்ய வைக்கிறோமா? இது யாரு செய்தான்? பல பேர் இது யாரு பெய்ய வைக்கிறான்? நீங்க இறக்கிறீங்களா, நாங்க இறக்குறோமா? சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பான, நாங்க நாடினா எங்களுக்கு ஏதும் எங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது, எங்களுக்கு பவர் இருக்குது, நாங்க நாடினால் பெய்யக்கூடிய அந்த கொட்டக்கூடிய தண்ணீரை 7 சமுத்திரம் ஓஷன்ஸ் உடைய கடலுடைய தண்ணியை உப்பு தண்ணியாக ஆக்கி வைத்திருப்பது போன்று மேலிருந்து கொட்டக்கூடிய தண்ணியும் உப்பாக இருக்குமென்றால், உப்பு தண்ணியாக கொட்டுமென்றால் நீங்க என்ன செய்ய போறீங்க? குடிச்சா தாகம் கூடும், தாகம் குறையாது. குறைந்தபட்சம் அந்த தண்ணியை குடிச்சிட்டாவது அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்க, அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கோ. அல்லாஹ் சொல்றான், நான் நாடினா இந்த தண்ணி அப்படி எனக்கு காக்கவும் மேலும். இது சூரத்துல் வாக்கியாவில் சூரத்துல் முழுக்குடைய கடைசி ஆயத்தில் சொல்லுகிறான், குல், அதையே நாயகமே சொல்லுங்கள், இன் அஸ்பஹ மாஊக்கும் கௌரா ஃபமன் யக்தீக்கும் பிமா இன் மஈன். பூமியை தோண்டினா வாட்டர் டேபிள், தண்ணி கீழே இருக்குது, வாட்டர் டேபிள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், 10 அடியில 15 அடியில தோண்டினா தண்ணி கிடைக்குது. அல்லாஹ் கேட்கிறான் குர்ஆன்ல, லவ் நஸ் குல், நபியே சொல்லுங்கள், இன் அஸ்பஹ மாஊக்கும் கௌரா, இந்த தண்ணியை நாங்க அப்படியே டீப்ல கொண்டு போய் வைத்து விட்டால், 100 அடி தோண்டினாலும் தண்ணி கிடைக்கிறதில்ல, 200 அடிக்கு போனாலும் தண்ணி கிடைக்கிறதில்ல, கௌரா தோண்ட தோண்ட தண்ணி வராது என்று அப்படிப்பட்ட நிலையில ஓட்ட டேபிளை இல்லாமலாக்கிவிட்டால் உங்களை யாருக்கு தண்ணியை கொண்டு வர முடியும்? அன்புக்குரிய நண்பர்களே, தண்ணி ஒரு அல்லாஹுடைய அருள், மழை அல்லாஹுடைய ஒரு கொடை, மழை அல்லாஹுடைய ஒரு அருள், அதனை பெற்றுக்கொள்ள நாங்க அனைவரும் அல்லாஹின் பக்கமாக மீள வேண்டும். மழை இல்லா போறதுக்கு 2 காரணம் சுருக்கமாக சொல்லுகின்றேன். ஹதீஸுகள்ல ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொன்னார்கள், இதை வாழ்க்கையில் அமல் செய்ய அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு துணை புரிவானாக, தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா மஅஷரல் முஹாஜிரீன், குறிப்பாக முஹாஜிரீன்களை பார்த்து சொன்னார்கள். ஏன் காரணம் என்றால் அவர்கள் வியாபாரிகள், வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், மதீனாவில் வாழக்கூடியவர்கள், விவசாயிகள், விவசாயிகளை பார்த்து பேசாமல் வியாபாரிகளை பார்த்து சல்லல்லாஹு அட்ரஸ் பண்ணினார்கள். சொன்னார்கள், யா மஅஷரல் முஹாஜிரீன், ஏ முஹாஜிரீங்களே, ஹம்சு ஹிஸாரின், 5 விஷயங்கள், 5 பாவங்கள் இருக்கிறது, 5 பாவங்கள், அந்த 5 பாவத்தில் ஒன்றை கொண்டு நீங்கள் சோதிக்கப்பட்டால், பீடிக்கப்பட்டால், அந்த 5 பாவத்தில் ஒன்றுக்கு நீங்கள் உடந்தையாக உரியவராக நீங்கள் மாறிவிட்டால், அல்லாஹ் உங்களை 5 வகையான பாவங்களை கொண்டு சோதிப்பான், 5 வகையான விடயங்களை கொண்டு அல்லாஹ் சோதிப்பான். சொல்லிவிட்டு சொன்ன, அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைக்கு உங்களை ஆக்காம இருப்பானாக நபிந்து வாசிக்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கின்றேன், அப்படிப்பட்ட ஒரு நிலை வரக்கூடாது என்று சொல்லி சொல்லிவிட்டு சொன்னார்கள். கொண்டு சொன்னார்கள், வாலிபர்களே, குடும்ப தலைவர்களே கவனம் சொன்னார்கள். மா வஹரத்தில் ஃபாஹிஷத்து ஃபி கௌமின், எந்த சமூகத்திலாவது ஜினா, விபச்சாரம், அடல்ட்ரி, போர்னோகிராபி எந்த சமூகத்தில் தலை விரிக்க ஆரம்பித்து விடுமோ, அதை பத்தி மக்கள் பேசிக் கொள்றாங்க, வாட்ஸ்அப்ல மெசேஜாக ஃபார்வர்ட் பண்ணிக் கொள்றாங்க. பிளீஸ், ஜினா என்பது நீங்க ஜினாவில் நேரடியாக ஈடுபடுவது மாத்திரமல்ல, போர்னோகிராபிக் ஒரு பிக்சரை நீங்க ஃபார்வர்ட் பண்றீங்க, இதுவும் ஜினா. சொன்ன இப்படிப்பட்ட பாவம் தலை விரிந்து ஆரம்பிக்க வேண்டால் சமூகத்தில் நோயாளிகளை அதிகமாக பார்ப்பீர்கள். சமூகத்தில் நோயாளிகளை அதிகமாக பார்ப்பீர்கள். மன்னித்துக் கொள்ளுங்கள், பள்ளி வாசல்களில் 30-20 ஆண்டுகளுக்கு முன்னால் சேர்ல தொழுகிற மக்கள் இல்ல, புட்டுவத்தில் உட்கார்ந்து தொழுகிற மக்கள் இருக்க இல்ல, 60 வயசு வாழ இல்ல, 80 வயசு வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பிறக்கிற குழந்தையும் நோயாளி, பாடசாலைக்கு போற குழந்தையும் நோயாளி, உளமாக்களும் நோயாளி, பெண்களும் நோயாளி. சுபஹானல்லாஹ், அப்படிப்பட்ட சமூகத்தை உலகம் இஸ்லாம் உருவாக்கவில்லை. இஸ்லாம் துவா கேட்க சொன்னது மட்டுமல்ல, முயற்சி செய்ய சொன்னது. சாப்பாடு எப்படி சாப்பிட வேண்டும், மிக அன்பாக சொல்லுகின்றேன், முஸ்லிம் உம்மாவுக்கு சொல்லுகின்றேன், ஹலாலான சாப்பாடு சாப்பிட வேண்டும் என்பது மட்டுமல்ல முக்கியம், ஆரோக்கியமான ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்கள், ஆரோக்கியமான சாப்பாடு. வலிமாவுக்கு போறது சுன்னத்து, சில சந்தர்ப்பங்களில் வாஜிப் என்று சொல்லிக் கொள்வீங்க, ஆனா அங்க போய் அந்த சாப்பாடு உங்களுக்கு ஹலாலாக இருக்கலாம் நிச்சயமாக, ஆனால் ஆரோக்கியமான சாப்பாடா, ஹெல்தி ஃபுடா? என்ன செய்ய வேண்டும், ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். சில சந்தர்ப்பங்களில் உடுப்பு உடுக்கும் போது, உடுப்பு வாங்க போறோம் என்றால் வாப்பக்கும் மகனுக்கும் ஒரே சைஸ் உடுப்பு வாங்கறது இல்ல, பிறந்த பிள்ளைக்கு ஒரு வகையான உடுப்பு, வாலிபர்களுக்கு இன்னொரு வகையான உடுப்பு, இதே போல அப்பக்கு இன்னொரு வகையான உடுப்பு உடுப்பு என்று ஆடைகள் உடுப்பு டிரஸ் எப்படி வித்தியாசப்படுகிறதோ இதே போல சாப்பாடும் வித்தியாசப்படும். ஒரு கோழி ஹலால் தான் சந்தேகம் இல்ல, ஆனா ஒரு இன்ஃபன்ட் சின்ன பிள்ளைக்கு அது கொடுக்க உங்களுக்கு தெரியும், ஆனா ஏன் ஹராமா? ஹராம் இல்ல, ஆனா அந்த பிள்ளைக்கு அது ஜீரணிக்காது, அது ஹைஜீனிக் ஆகாது, அது அந்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்துக்கு ஆபத்து. அதெல்லாம் படித்து வைத்திருக்கிறோம், ஆனா வயது போய்விட்டால். அன்புக்குரியவர்களே, இஸ்லாம் இதை பற்றி மிக வன்மையாக அழகாக பேசியிருக்கிறது. மருத்துவத்தை பற்றி, நோயை பற்றி, நோய் இல்லாத வாழ்க்கையை பற்றி, எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் அழகாக இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரரே, இந்த விடயத்தை கவனத்தில் கொள்ளுங்கள். ஜினா என்று சொல்லக்கூடிய ஒன்று சமூகத்தில் பரவும் என்றிருந்தால், இது நான் சொல்லவில்லை, என்னை விடவும், உங்களை விடவும், என்னுடைய பெற்றோரை விடவும், எங்கள் மீது இறக்கமுடிய நபி சொன்ன வார்த்தை இது. உங்களை வாழ்க்கையில் கேள்விப்பட்டுவாத நோய்களை கொண்டு சோதிப்பார். சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு சொன்னார்கள், இரண்டாவது சொன்னார்கள், அளவை நிறுவையில் குறை செய்வீங்க, ஏமாத்துறீங்க, மோசடி செய்வீங்க, வாக்கு மீறுவீங்க, அமானியத்தில் துரோகம் செய்வீங்க. ஏன் சம்பாதிக்க வேண்டும், பணக்காரனாக வேண்டும், ஒரே ஒரு குறிக்கோள் பணக்காரனாக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும், ஆள் கொள்ளவும் தயார். இவனை கொண்டா, இவனுக்கு சூனியம் செய்தால், இவனை பஜாரில் இருந்து மார்க்கெட்டில் இருந்து ஓரமாக்கி விட்டால் எனக்கு பணக்காரனாகலாம், இவன் வியாபாரத்தை எனக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி சூனியம் செய்யப்பட்ட சமூகம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அவதிப்பட்டு வாழக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க. எதுக்கு? பணத்தின் மீது கொண்ட மோகம், செல்வத்தின் மீது கொண்ட மோகம். பஜார்ல இருந்து இவன் இல்லாம போனோம், இவன் இருக்கிறத்தில் அதற்கு ஆபத்து. அதுக்கு என்ன செய்வது? அதுக்கு சூனியம் செய்வோமே, அதுக்கு என்னமாவது செய்வோமே. அதுக்கு ஏதாவது வசப்படுத்துவோமே. அப்படி எத்தனை பேர் பார்த்தாகி விட்டார்கள். நீங்க என்ன தௌபா செய்ய போறீங்க? உங்களுக்கு தௌபா என்ன, ஹஜ்ஜுக்கு போவதா? பணக்காரனாக வேண்டும், செல்வத்தை சம்பாதிக்க வேண்டும், ஏமாத்தி சரி, மாறுபாடு செய்து சரி, எப்படி சரி? அதுக்கு குடுவா பத்துவா கேட்டு வராங்க, சிகரெட் நிக்கணுமான்னு சொல்லி அவங்க குடு விற்கிறாங்க, கஞ்சா விற்கிறாங்க, அபீ விற்கிறாங்க. ஆனா சுபஹானல்லாஹ், என்னென்னமோ எல்லாம் சொல்றாங்க. மிக அன்பாக சொல்லுகின்றேன், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ இப்படிப்பட்ட விதத்தில் ஹராமான முறையில் ஹராம் ஹலால் பேணாமல் அளவை நிர்வகித்து குறை செய்து நீங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தால் என்ன தெரியுமா நடக்கும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் உங்களுக்கு பஞ்சத்தையும், பஞ்சம் பசி எவ்வளவு இருந்தாலும் போதாது, சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிறோம், சம்பாதித்துக் கொண்டே கபருக்கு போறாங்க, அனுபவிக்க கூட கிடைக்க இல்ல. ஜனாதாவை கொண்டு வந்து வச்சுட்டு இவர் என்னப்பா செஞ்சாருண்டா, இவர் ஒன்றும் செய்ய இல்ல, இவர் வாழ்ந்துட்டு போறார், அவ்வளவுதான் மிச்சம். அப்படி மௌத்தாக வேண்டாம், அப்படி மௌத்தாக வேண்டாம். மிக அன்பாக சொல்லுகின்றேன், வாழ்க்கையை வரலாறாக மாற்றிவிட்டு மௌத்தாகுங்கள். நான் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்தேன் என்பதற்கு ஏதாவது அடையாளத்தை வைத்து விட்டு மௌத்தாகுங்கள். சும்மா மௌத்தாக வாழும் யாரும், சும்மா மௌத்தாக வேண்டாம். மனிதன் ஏதும் செய்யாமல் சாதிக்காமல் மௌத்தாகுவான் மனிதன் அல்ல. சென்ற பெருநாள் அன்று, ஹஜ் பெருநாள் அன்று எத்தனையோ மாடு குர்பான் கொடுத்திருப்போம். மாடுகளுக்கு வரலாறு கிடையாது, மிருகங்களுக்கு வரலாறு கிடையாது. இந்த பூமிக்கு மேல மிருகங்கள் வாழ்ந்தது என்பதற்கு அடையாளம் யாரும் வைக்கிறது இல்லை. ஆனால் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்தார் என்பதற்கு அபூபக்கர் சித்தீக் ஒரு வரலாறு, உமரே ஃபாரூக் ஒரு வரலாறு, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஒரு வரலாறு, இமாமுனா ஷாஃபிஈ வரலாறு, இமாமுனா அபூ ஹனீஃபா வரலாறு, முஹிதீன் அப்துல் காதிர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வரலாறு. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, இந்த பூமிக்கு மேல வாழ்ந்தோம் என்பதற்கு ஏதாவது வரலாறுகளை வைத்து விட்டு போக பாருங்கள். ஜனாதாவை கொண்டு வந்து வைத்து விட்டு மக்கள் முழிக்கிறாங்க, என்னப்பா இவரை பத்தி பேசுறது, இவருக்கு என்ன இருக்கிறது, இவர் என்ன சாதிச்சாரு? சுபஹானல்லாஹ், அப்படி போக வேண்டாம். சாதித்து விட்டு போவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு துணை புரிவானாக. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எப்ப இந்த பாவத்தை செய்வீர்களோ அன்றைக்கு அல்லாஹ் உங்களை பஞ்சத்தை கொண்டு சோதிப்பாங்க. இன்னைக்கு யார்கிட்ட போயிட்டு கேட்டாலும் எல்லாம் பெரிசா இருக்குது, பெட்ரோல் அடிச்சோம், காசு இல்லைன்றாங்க. மகளிட கல்யாணத்துக்கும் நகைய கண்ணுக்கு தான் வாங்குறாங்க, கடல்ல தான் ஓடுறாங்க. எல்லாருடைய சேஃப் பாக்கெட்லயும் கிரெடிட் கார்டு இருக்கிறது. என்னங்க கிரெடிட் கார்டு தான், ஆங்கிலத்துல சொன்னால் இங்கிலீஷ்ல சொன்னால் அவரு ப்ரௌடான வார்த்தை. எத்தனை கிரெடிட் கார்டு எல்லா பேங்காலும் இருக்கிறாங்க. கிரெடிட் கார்டு அர்த்தம் தெரியுமா? கடன் கார்டு. அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, பெரியவர்களே, ஹலாலாக சம்பாதிங்கள். அது சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க, நீங்க கணக்கு பார்த்து ஜகாத்து கொடுக்க இல்லையா? உங்களுடன் வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன், உங்களுடன் இருந்து கொண்டு சொல்லுகிறேன், இலங்கையில் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டு சொல்லுகிறேன், ஜகாத்தை கணக்கு பார்த்து முறையாக தொட்டுக்கு கொடுக்கக்கூடிய மக்களுடைய விகிதாசாரம் 10 தாண்டுமோ தெரியாது. எத்தனை பேர் இருப்பாங்க உலமாக்களை அணுகி முறையான ஒரு அக்கௌண்டனை நாடி, ஏந்த ஜகாத்து இவ்வளவு பண்ணப்பட வேண்டும், அக்கௌண்ட் செய்யப்பட வேண்டும், ஆடிட் செய்யப்பட வேண்டும், ஏந்த ஜகாத்து இவ்வளவு தான், இதுதான் ஏந்த அசெட்ஸ், இதுதான் ஏந்த பேலன்ஸ், இதுக்குத்தான் நான் ஜகாத்து, இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு தான் நான் ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பாயிண்ட்டுக்கு ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள் 10% இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். நோக்கு வந்துச்சு, ஏதோ கொடுத்துடணும், ஏதோ கொடுத்துடணும், பள்ளியில தொலைவிக்கிற ஹஜ்ரத்துக்கு ஜகாத்து, அந்த பாண்டு சொல்ற முஹாஜிருக்கும் ஜகாத்து, பள்ளியில வேலை செய்யற இஸ்லாமுக்கும் ஜகாத்து. நான் பள்ளிக்கு வந்தா எனக்கு வாகனத்தை பார்க் பண்றதுக்கு ஒருத்தர் இடம் எடுத்து வச்சிருப்பார், அவருக்கும் ஜகாத்து. என்ன ஆச்சரியம் இது, என்ன ஆச்சரியம் இது, இருக்கா ஜகாத்து? ஜகாத்து வைத்த நிறைக்கிறதுக்கு மட்டுமல்ல, ஜகாத்து மக்களுடைய புத்தியை நிறைப்பதற்கும் செலவழிக்கப்பட வேண்டும். இன்டலக்சுவலை உருவாக்குங்கள், புத்திஜீவிகளை உருவாக்குங்கள், உளமாக்களை உருவாக்குங்கள், உளமாக்களுடைய கெபாசிட்டியை கூட்டுங்கள். அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஜகாத் அதுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். இது வெறுமனே வைத்த நிறைக்கிறதுக்கு மட்டும் கொடுக்கிறதல்ல ஜகாத்து. அதுக்கு நான் சொல்ல இல்ல வைத்த நிறைக்கு கொடுத்த வானம் என்று சொல்ல இல்ல, அதுவும் ஒரு பார்ட், அதுவும் ஒரு பகுதி. அதுக்கு மட்டுமல்ல செலவழிப்பது ஜகாத்து. ஜகாத்தை கொண்டு புத்திஜீவிகள் உருவாக்கப்பட வேண்டும், ஜகாத்தை கொண்டு கல்வி வாங்களுக்கும் செலவழிக்கப்பட வேண்டும், ஜகாத்தை கொண்டு தேவையான மக்களுக்கு செலவழிக்கப்பட வேண்டும். சுபஹானல்லாஹ், ஜகாத் என்பது இந்த சமூகத்தினுடைய பெரிய ஒரு சொத்து. எத்தனை பேர் இருப்பாங்க, எத்தனை பேர் இருப்பாங்க, சில பள்ளிகளுக்கு போனா அந்த பள்ளியை சுத்தி வந்து நிற்கக்கூடிய வாகனங்களை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமான ஆடம்பரமான விலை மதிக்க முடியாத வாகனங்களாக இருக்கும். உங்களோட பள்ளிக்கு எவ்வளவு ஜகாத்து சேர்ந்து கேட்டா அந்த வெஸ்டியே தலையை சொல்லிவாரு, வெஸ்டியே தலையை சொல்லிவாரு. எங்களுக்கு இவ்வளவு தான் ஜகாத்து, ஒரு மில்லியனுக்கும் குறைய, ரெண்டு மில்லியனுக்கும் குறைய என்று சொல்லி எந்த எந்த ஊர்ல இருக்குது எந்த பள்ளிக்கு சொல்லேனும், எங்கட ஊர்ல அல்ஹம்துலில்லா இந்த வருடம் எங்கட பள்ளியில ஒரு 100 மில்லியன் ஜகாத்து சேர்ந்து சொல்லி. ஆனா கணக்கு பார்த்து கொடுத்தா அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்கள், அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க 100 மில்லியன் அல்ல, அது 500 மில்லியனை தாண்டும். மிக அன்பாக சொல்லுகிறேன், சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க ஜகாத்து கணக்கு பார்த்து சரியாக முறையாக யாருக்கு கொடுக்க வேண்டும், யாருக்கு போய் சேர வேண்டும், எதுக்கு செலவழிக்கப்பட வேண்டும், இது வீட்டுக்கு எந்த பிள்ளைக்கு குர்ஆன் ஓதி கொடுக்கவாறு ஹஜரத்துக்கும் ஜகாத்து, வீட்டில் வேலை செய்த சர்வெண்ட்டுக்கும் ஜகாத்து, எல்லாம் அவங்களோட வீட்டுக்குள்ள ஜகாத்து. அதுக்குள்ள கேட்டு வராங்க வாப்பட பைபாஸுக்கு ஜகாத்து கொடுக்கணுமான்னு சொல்லி. நாங்க சொல்றோம் வாப்பட பைபாஸுக்கு ஜகாத்து கொடுத்தவான உங்களோட ஹார்ட்டை கலட்டி கொடுத்துருங்க வாப்பக்கு, உங்களோட ஹார்ட் வாப்பக்கு தான் சொந்தம், அதுக்கு ஜகாத்து கொடுக்கவான. அர்த்தத்தோடு சொல்லுகின்றேன், புரிந்து கொள்ளுங்கள், ஜகாத்து கொடுக்கறதுல எப்ப நீங்க மோசடி செய்வீர்களோ அது உங்களோட சொத்தை இல்லாமாக்கும், உங்களோட பணத்தை இல்லாமாக்கும். அதையோடு அது இந்த நாட்டு மக்களுடைய வரலாறு படித்துக் கொள்ளுங்கள், ஏழைகளாக பிறந்து இது இல்லை என்ற பணக்காரனாக வாழ்ந்து மௌத்தாகும் பொழுது பிரச்சனைகளோட மௌத்தாகக்கூடிய மக்கள் தான் கூட. எழுதிக்கொள்ளுங்கள், ஏழைகளாக பிறந்து இது இல்லை என்ற பணக்காரனாக வாழ்ந்து எதையுமே சாதிக்காமல் வாழ்ந்து வாழ்க்கையை முடித்துக் கொண்டு மன்னரைக்கு போகும் பொழுது வீடும் வங்கியில பேங்க்ல ஆப்ஷன் போட்டிருக்குது, கடையும் ஆப்ஷனுக்கு வந்திருக்குது, அதுவும் பிரச்சனை இதுவும் பிரச்சனை, கொடுத்த புள்ளையும் டிவோர்ஸ், பிறந்த புள்ளையும் பிரச்சனை என்ற நிலையில மன்னரைக்கு போவதை விட்டு அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பான. எனவே மழை பெய்யணுமா, ஜகாத்தை கணக்கு பார்த்துக் கொடுங்கோ, பாவத்துக்கு தௌபா செய்வோம், அல்லாஹ்வின் பக்கமாக மீளுங்கோ. உம்ராவுக்கு போறதல்ல முக்கியம், ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்கிறது வாஜிப். உம்ரா செய்யலா ஒரு வருஷம், ஒரு ஆளுக்கு ஒரு உம்ரா போதும், ஒவ்வொரு நோம்பலையும் உம்ரா தேவையில்லை. மிக இறக்கமா சொல்ற எச்சரிக்கை அல்ல இது, ஒரு புத்திமதி, எனக்கும் புத்திமதி உங்களுக்கு புத்திமதி, அல்லாஹ் நசீவாக்குவானா. எனவே வரக்கூடிய ரமபானை ஒரு தௌபாவுடைய ரமபானாக எனக்கு உங்களுக்கு மாற்றி வைப்பானா, யாரு எங்களை மன்னித்தருள்வாயா, நாட்டு ஏற்பட்டிருக்கூடிய நெருக்கடிகள் என்று நீக்கி வைப்பாயா, ஆரோக்கியமான வாழ்க்கையை நிச்சயமாக்குவாடா, யா அல்லாஹ் எங்களை சாலிஹான மக்களாக ஆக்கி வைப்பாயா, குழந்தைகளை சாலிஹான மக்களாக்கி வைப்பாயா, யா அல்லாஹ் நாட்டில் ஏற்பட்டு நெருக்கடி விட்டு பாதுகாப்பாயா, ஹலாலான தொழிலை நிச்சயமாக்குவாயா, ஹலாலான வருமானத்தை நிச்சயமாக்குவாயா, யா அல்லாஹ் ஹலாலாக சம்பாதிக்க தௌபிச்சியமாயா, நல்ல வாழ்க்கையை தந்தது போன்றே நல்ல மௌத்தையும் நிச்சயமாக்குவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.
கம் ஃபீக சுரூரன் வ ஸலாமன் வ தமீ